If we look around at Christendom and see the shallowness of a lot of Christianity, there is a reason for it.
இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே நாம் பார்க்கக்கூடிய ஆழமற்ற ஒரு நிலைமை பல இடங்களிலே பரவி இருக்கிறது, அதற்கு ஒரு காரணமும் உண்டு.
And that is that they have not understood that the new covenant has completely replaced the old covenant.
புதிய உடன்படிக்கையானது பழைய உடன்படிக்கை இருக்கக்கூடிய இடத்திற்கு முழுமையாய் வந்துவிட்டது, பழைய உடன்படிக்கை தள்ளிவிட்டது என்பதை அவர்கள் உணராமல் அறியாமல் இருக்கிறார்கள்.
See Hebrews chapter 8.
எபிரேயர் 8 அதிகாரத்தை பாருங்கள்.
The Lord says here that the first covenant was faulty.
இங்கே முதலாம் கற்பனையானது அல்லது முதலாம் உடன்படிக்கையானது அது பிழை இருக்கிறது என்று பார்க்கிறோம்.
There was a fault in the first covenant.
முதலாம் உடன்படிக்கையிலே ஒரு குறை இருக்கிறது.
It is not because God made a mistake.
தேவன் ஒரு தவறு செய்தபடினாலே அல்ல.
But God did not intend the law to make man perfect.
இந்த பிரமாணமானது மனிதனை பூரணப்படுத்த வேண்டும் என்று அவர் அதை நோக்கமாக கொடுக்கவில்லை.
There are two stages in the way God dealt with man.
தேவன் மனிதனோடு கூட இடைபடுகிற இரண்டு விதங்கள் உண்டு.
And the first stage was to convince man that he was terribly sick spiritually.
ஆவிக்குரிய ரீதியிலே பயங்கரமான வியாதி பிடித்திருக்கிறான் என்பதை அவனுக்கு உணர்த்த வேண்டும் என்பது முதலாவது படி.
And that it took 1500 years for God to convince man of that.
மனிதனை இந்த காரியத்தை குறித்து உணர்த்துவதற்கு ஆண்டவருக்கு 1500 ஆண்டுகள் பிடித்தது.
And that was the purpose of the law.
இதுதான் நியாயப்பிரமாணத்தினுடைய நோக்கம்.
The purpose of the law was primarily to show man, you cannot cure yourself, your sickness is so bad.
உன்னுடைய வியாதி கொடிதா இருக்கிறபடினாலே நீயாகவே உன்னை குணமாக்கிக் கொள்ள முடியாது என்பதை உணர்த்தும்படிக்காக தான் நியாயப்பிரமாணம் அல்லது முதலாம் உடன்படிக்கை கொடுக்கப்பட்டது.
Even today so many people in our CFC churches,
இன்றைக்கும் கூட நம்முடைய CFC சபைகளிலே உள்ள அதிகமான மக்கள்,
they have not learned that.
இவர்கள் இதை விளங்கிக் கொள்ளவில்லை.
That no matter how hard you try, you cannot change yourself.
எவ்வளவு கடினமாய் பிரயாசப்பட்டாலும் உன்னை நீயே மாற்றிக்கொள்ள முடியாது.
Have you learned it?
இதை நீங்கள் விளங்கிக் கொண்டீர்களா?
That was the lesson God wanted to teach people under the law.
நியாயப்பிரமாணத்திற்கு கீழாக தேவன் இந்த பாடத்தை தான் கற்றுக்கொள்ள முடியாக விரும்பினார்.
No matter how hard you try, you cannot come to my standard.
எவ்வளவு கடினப்பட்டு நீ முயற்சி செய்தாலும் என்னுடைய தரத்திற்கு உன்னால் வர முடியாது என்கிற பாடம்.
And to show how bad you are, how bad the nature of Adam is.
ஆதாமுடைய சுபாவமானது எவ்வளவு பொல்லாப்பானதா இருக்கிறது என்பதை காண்பிக்கும் முடியாக.
So the law was like, you know, you go to a doctor and he tells you to go and take a scan of your chest or heart.
நீங்கள் சிகிச்சைக்காக ஒரு மருத்துவரிடத்தில் செல்கிறீர்கள், அவர் உங்களுடைய இதய பகுதியிலே ஒரு ஸ்கேன் எடுத்துக்கொண்டு வரும்படியாய் சொல்கிறார்.
And when he shows you that picture, you may not understand anything of what is in that picture.
அந்த ஸ்கேன் படத்தை உங்களுக்கு காண்பிக்கும் பொழுது உங்களுக்கு அது ஒன்றுமே விளங்காது.
Only a good doctor will know what's wrong there.
ஒரு நல்ல மருத்துவர் மட்டுமே அந்த ஸ்கேனை பார்த்து என்ன தவறு இருக்கிறது என்று கண்டுபிடிப்பார்.
When he says your sickness is very serious.
ஆகவே உங்களுடைய வியாதியானது கொடிய வியாதி என்று சொல்கிறார்.
You may say I feel all right.
எனக்கு நான் நன்றாக தானே உணர்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம்.
There are people who got cancer eating their inside who feel all right.
சிலருக்குள்ளாக புற்றுநோய் இருந்து கொண்டு அவர்களை தின்று கொண்டே இருக்கிறது, ஆனாலும் அவர்கள் வலிமையுள்ளவர்களாக ஆரோக்கியமுள்ளவர்களாக உணர்கிறார்கள்.
It's very difficult sometimes for a doctor to convince a person you are very very sick.
ஆகவே நீ மிகவும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாய் என்பதை ஒரு மனிதனுக்கு உணர்த்துவதே டாக்டருக்கு ஒரு பெரிய வேலையாகி விடுகிறது.
And they think, oh, a little exercise, a little good food, I'll be all right.
கொஞ்சம் உடற்பயிற்சி செய்தால், கொஞ்சம் நல்ல ஆகாரம் சாப்பிட்டால் நான் நன்றாக மாறிவிடுவேன் என்று
சொல்கிறார். No, it's a very serious sickness.
இல்லை, அது ஒரு கொடிய வியாதி.
So it's like that. God had to convince man, your what you inherited from Adam is so corrupt, there is no way to cure it.
ஆதாமிலிருந்து நீ சொந்தமாக்கிக் கொண்ட இந்த காரியமானது மிகவும் தீமையானதா இருக்கிறது, அதை வழி சரி செய்வதற்கு நிவாரணமே இல்லை என்று சொல்ல விரும்புகிறார்.
There is only one cure for it.
அதற்கு ஒரே ஒரு நிவாரணம் உண்டு.
It must be put to death.
அது மரணத்துக்கு ஒப்புக்கொடுக்கப்பட வேண்டும்.
It's like you take an old car to a car repairer.
ஒரு பழைய கார் அடிக்கடி ரிப்பேர் ஆகி கொண்டிருக்கக்கூடிய கார், அதை நீங்கள் ஒரு மெக்கானிக்கு கொண்டு செல்கிறீர்கள்.
Or let's say most of us have scooters. You take your old scooter to some.
அல்லது நீங்கள் நிறைய பைக் வைத்திருக்கிறீர்கள், ஒரு பைக் அல்லது ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு மெக்கானிக் இடத்தில் செல்கிறீர்கள்.
And the mechanic says, sir, this scooter is so bad, you got to just throw it away. There is no hope of repairing it.
அவர் சொல்லுவார், இனிமேல் இந்த ஸ்கூட்டரை ரிப்பேர் பண்ணி பிரயோஜனமே இல்லை, இதை நீங்க காயலாங்கடைக்கு போட்டுட்டு வேற வண்டி வாங்கிக்கொள்ள வேண்டியது.
No, please repair it.
இல்லை இல்லை தயவு செய்து கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி கொடுங்க
என்று கேட்டான்.
இவ்வளவுதான் கஷ்டப்பட்டு பணம் போட்டு ரிப்பேர் பண்ணினாலும் ஒரு நாள் ஓடுகிறது வண்டி.
That is our nature from Adam.
இப்படித்தான் நாம் ஆதாமிலிருந்து பெற்றுக்கொண்ட சுபாவம்.
It is so bad it cannot be repaired.
எந்த அளவுக்கு மோசமடைந்திருக்கிறது என்று சொன்னால் அதை சரி செய்ய முடியாத அளவுக்கு அது மோசமாகிறது.
It has to be put to death.
அதை இப்பொழுது மரணத்துக்கு தான் கொடுக்க வேண்டும்.
And that is what Jesus did on the cross.
இதைத்தான் இயேசு சிலுவையிலே செய்தார்.
When he said your old man was crucified with Christ.
பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டான் என்று
சொல்கிறார். Because it could not be repaired.
என்றால் அது சரி செய்யப்பட முடியவில்லை.
And like I said, many Christians who have understood that Jesus took our sins on the cross have not understood that he took our old man on the cross.
இயேசு பாவங்களை நம்முடைய பாவங்களை சிலுவையிலே எடுத்துக்கொண்டார் என்று அநேக கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் நம்முடைய பழைய மனுஷனை சிலுவையிலே அறைந்தார் என்று நம்புவதில்லை.
I don't know whether all of you have understood it even though you have heard it so many years.
நீங்கள் எல்லாரும் விளங்கிக் கொண்டீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. பல ஆண்டுகளாக கேட்டிருக்கலாம்.
Because once you are convinced of that,
இதை குறித்து நீங்கள் உணர்ந்து விட்டீர்கள் என்று சொன்னால்,
you will gladly take up the cross every day in your life.
உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாய் சிலுவையை சுமப்பீர்கள்.
If you do not choose the way of death to yourself every day, I say to you, you have not understood how bad the old man is. உங்களுடைய
மரணத்திற்குரிய வழியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இதை விளங்கிக் கொள்ளவே இல்லை. எவ்வளவு கேட்டிருந்தாலும் சரி.
Most of you do not choose the way of death to self in your life every day.
ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களிலே அநேகர் உங்களுடைய சுயத்திற்கு மரணம் என்கிற வழியை தெரிந்து கொள்வதில்லை.
We have preached it for so many years.
எவ்வளவு ஆண்டுகளாக நாம் பிரசங்கித்து இருக்கிறோம்.
You may also talk about it.
நீங்களும் கூட அதை குறித்து பேசலாம்.
But if you don't put yourself to death every day,
ஆனால் ஒவ்வொரு நாளும் உங்கள் சுயத்திற்கு மரிக்கவில்லை என்றால்,
it's because you think there's something good I can improve a little bit, I can do it a little better.
இன்னும் ஏதோ கொஞ்சம் நல்லது இருக்குது, நன்மையானது இருக்குது, நான் கொஞ்சம் அதை மேம்படுத்தலாம், சரி செய்து விடலாம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறபடினாலே தான் அது மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பதில்லை.
The second proof is this.
இரண்டாவது அத்தாட்சி.
If you don't seek to be filled with the Holy Spirit every day,
ஒவ்வொரு நாளும் நீங்கள் பரிசுத்த ஆவியானால் நிரப்பப்பட முடியாய் நீங்கள் தேடவில்லையானால்,
you think with a little bit of determination you can live a good life.
இன்னும் கொஞ்சம் தீர்மானம் எடுத்து விட்டால் நான் வாழ்க்கையில முன்னேறி விடலாம் என்று எண்ணுகிறீர்கள்.
There are many Hindus and Muslims who live a good life.
நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய எத்தனையோ இந்து முஸ்லிம் மக்கள் இருக்கிறார்கள்.
There are atheists who live a good life.
நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய நாஸ்திகர்கள் இருக்கிறார்கள்.
But there's a difference between a good life and a divine life.
ஒரு நல்ல வாழ்க்கைக்கும் ஒரு தெய்வீக வாழ்க்கைக்கும் எவ்வளவோ வித்தியாசம் உண்டு.
Lot of difference.
எவ்வளவோ வித்தியாசங்கள்.
Many Christians live a good life but it's not a divine life.
அநேக கிறிஸ்தவர்கள் நல்ல வாழ்க்கை வாழ்கிறார்கள் ஆனால் தெய்வீக வாழ்க்கை வாழவில்லை.
They think it's good because it's better than somebody else's.
வேறு ஒருவரை காட்டிலும் சிறந்த வாழ்க்கை மேன்மையான வாழ்க்கை வாழ்கிறபடினாலே நல்ல வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்.
I mean you know there's a difference between a good dog and a human being.
ஒரு நல்ல நாய்க்கும் ஒரு மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியும்.
However good a dog may be it's not a human being.
ஒரு நாய் எவ்வளவு நல்ல நாயா இருந்தாலும் ஒரு காலம் அது மனிதனாக முடியாது.
However good you try to improve your life that is not the divine life.
எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி செய்து உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்த முயற்சித்தாலும் அது தெய்வீக வாழ்க்கையை வாழ முடியாது.
The divine life is comes through the Holy Spirit.
தெய்வீக வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வருகிறது.
And that is the new covenant begins there.
அங்கே தான் புதிய உடன்படிக்கை ஆரம்பிக்கிறது.
That is why the first covenant was faulty.
ஆகவே தான் முதலாம் உடன்படிக்கையானது பிழையுள்ளதாக இருக்கிறது.
That man tries to improve himself, improve himself, improve himself.
மனிதன் தன்னையே மேன்மைப்படுத்திக் கொள்ள முயற்சித்துக் கொண்டிருக்கிறான்.
After 1500 years of man being under the law,
1500 ஆண்டுகள் மனிதன் நியாயப்பிரமாணத்தின் கீழாக இருந்த பிறகு,
it's like God saying, have you tried enough?
போதுமான அளவு முயற்சித்து விட்டாயா என்ற தேவன் சொல்வது போல.
Have you come to the divine nature after all these years?
இவ்வளவு ஆண்டுகள் கழித்து இப்பொழுது தெய்வீக வாழ்க்கைக்குள்ளாய் வந்து விட்டாயா? இல்லை.
Not even John the Baptist.
யோவான் சொன்னன் கூட வர முடியவில்லை.
Even though he saw the Holy Spirit coming on Jesus.
பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் மீது வருகிறதை யோவான் பார்த்திருந்தாலும்
கூட. When John is in prison.
யோவான் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது
he says, Jesus, are you really the Messiah? I don't know. I have some doubts now.
இயேசுவே எனக்கு உண்மையாலுமே சந்தேகம் வந்து விட்டது. நீர்தான் வர வேண்டிய மேசியாவா என்ன?
This is the greatest man born of women who saw the Holy Spirit coming on Jesus.
ஸ்திரீகளிலே பிறந்தவர்களிலே பெரிய மனிதன் யோவான் ஸ்நானகன் பரிசுத்த ஆவியானவர் இயேசு மீது வருவதை கண்டு பார்த்தவர்.
Heard a voice from heaven saying this is my son.
இவனுடைய குமாரன் என்று சொல்லக்கூடிய பரத்திலிருந்து அந்த சத்தத்தை கேட்டவர்.
Now he says,
பர் சொல்கிறார்,
are you really the one? I don't know.
நீர்தான் வருகிறவராகிய மேசியாவா? தெரியவில்லையே.
That is the result of old covenant however good you may be.
நீ எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் இதுதான் பழைய உடன்படிக்கையின் வாழ்க்கையினுடைய விளைவு.
Just because he was in prison for a few days he said no how can I this be the messiah if I am still in prison.
நான் ஒரு சில நாட்கள் சிறைச்சாலையில் இருந்தபடினால இவர் எப்படி மேசியாவாக இருக்க முடியும், நான் சிறைச்சாலையில் இருக்கிறேன் என்று சந்தேகித்தார்.
But when the new covenant came,
புது உடன்படிக்கை வந்தபொழுது,
they could torture them in the fire and they would say, yes, Jesus is Christ, he's the Lord.
அவர்கள் நெருப்பிலேயே போட்டு சித்திரவதை பண்ணினாலும், இல்லை ஆண்டவராகிய இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கை பண்ணினார்கள்.
The new covenant is not a better life than the old covenant.
புது உடன்படிக்கை என்பது பழைய உடன்படிக்கை வாழ்க்கை காட்டிலும் மேன்மையான வாழ்க்கை அல்ல.
It's a different life, like human life is different from a dog's life.
எப்படி நாயினுடைய வாழ்க்கை காட்டிலும் மனிதனுடைய வாழ்க்கை வித்தியாசமானது, அதே போல மனுஷ வாழ்க்கை காட்டிலும் தெய்வீக வாழ்க்கை என்பது வித்தியாசமானது.
There are good dogs.
சில நல்ல நாட்டு நாய்கள் இருக்கிறது.
But it's not human life.
ஆனா அது மனுஷ வாழ்க்கை.
However good, however obedient that dog, it's a dog.
அது எவ்வளவு நல்ல நாயா இருந்தாலும், எவ்வளவு கீழ்ப்படிதல் உள்ள நாயா இருந்தாலும், நாய் நாய் தான்.
And if a person is not filled with the Holy Spirit,
அதே போல ஒரு நபர் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படவில்லை.
He may be a good person in so many ways.
பல விதங்களில் அவர் நல்ல மனிதனாக இருக்கலாம்.
But he has not come to the new covenant.
ஒரு புது உடன்படிக்கைக்குள்ளாக அவர் வரவில்லை.
In the new covenant you have to first of all got to accept my old man is put to death on the cross.
புது உடன்படிக்கை என்றால் என்னுடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டு விட்டான் என்று நம்புவதா?
Like Paul said, it is
no,
it's no longer I who live.
இனி நான் அல்ல வாழ்வது, இனி நான் அல்ல,
but Christ lives in me.
கிறிஸ்துவே எனக்குள்ளாக பிழைத்திருக்கிறார்.
Nobody could say that in the old testament.
பழைய உடன்படிக்கையில் யாரும் அப்படி சொல்ல முடியவில்லை.
And even many people can't say it today.
இன்றைக்கும் கூட அநேகர் சொல்ல முடிவதில்லை.
They say, after I became a Christian, I live a good life now.
கிறிஸ்தவனாய் மாறின பிறகு இப்போது நல்ல வாழ்க்கை வாழ்கிறேன் என்று சொல்கிறார்கள்.
That is not new covenant life.
அது புது உடன்படிக்கை வாழ்க்கை அல்ல.
New covenant life is something quite different.
புது உடன்படிக்கை வாழ்க்கை என்பது வித்தியாசமானது.
It is another life.
அது வேறொரு வாழ்க்கை.
It's another life coming into us.
வேறொரு வாழ்க்கை நமக்குள்ளாக வருகிறது.
Controlling us.
அது நம்மை கட்டுப்படுத்துகிறது.
I mean, you know, when evil spirits possess somebody,
அசுத்த ஆவி ஒருவனை பிடிக்கும் பொழுது,
the evil spirit controls that person.
அந்த அசுத்தாவி அந்த மனிதனை கட்டுப்படுத்துகிறது.
Speaks through that person.
அந்த மனிதன் மூலமாக பேசுகிறது.
When the Holy Spirit comes in,
பரிசுத்த ஆவி நமக்குள்ளாக வரும் பொழுது,
he doesn't control us.
அவர் நம்மை கட்டுப்படுத்துவதில்லை.
He gives us the power which we have to use.
நாம் தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை அவர் நமக்கு தருகிறார்.
That's the difference between demon possession and spirit filling.
பிசாசு பிடிப்பதற்கும் ஆவியானவர் ஒரு மனிதனை ஆட்கொள்வதற்கும் இதுதான் வித்தியாசம்.
When a man is possessed by a demon, he cannot control himself.
ஒரு மனிதன் பிசாசு பிடிக்கப்பட்டு விட்டால் அவன் தன்னை கட்டுப்படுத்த முடியாது.
But when a man is filled with the Holy Spirit, he is full of self control.
ஆனால் ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படும் பொழுது அவன் முழுமையாக இச்சடக்கமுள்ளவனாய் இருப்பான்.
He has resources to live another type of life.
வேறு ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்குரியதான அங்கே உள்ளதான வல்லமை தேவையானவைகளும் அங்கே இருக்கிறது.
That is called in the New Testament eternal life.
இதைத்தான் நாம் நித்திய ஜீவன் என்று இந்த புதிய ஏற்பாடு அழைக்கிறது.
Eternal life is the life of God.
நித்திய ஜீவன் என்பது தேவனுடைய ஜீவன்.
It's like if some by some miracle you could put a human life inside a dog.
ஏதோ ஒரு அற்புதத்தின் மூலமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நாய்க்குள்ளாக வைத்து விட்டால்,
it can't be done. மனுஷர்களை
குறித்து பல காரியங்கள் நாய்க்கு விளங்காது.
But human beings can understand.
ஆனால் மனுஷர்களால் விளங்கிக் கொள்ள முடியும்.
There are many things about God that we can't understand.
தேவனை குறித்த பல காரியங்கள் நாம் விளங்கிக் கொள்ள முடியாது.
There are many things about God that people in the old covenant could not understand.
பழைய உடன்படிக்கையிலே வாழ்ந்த மக்கள் அநேக தேவனுடைய காரியங்களை குறித்து அறியவில்லை.
When the Holy Spirit comes in,
ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது,
he makes us think like God.
தேவனை போலவே நம்மை சிந்திக்க முடியாது, நம்மை மாற்றுகிறார்.
The best way I can illustrate it.
இதை நான் சிறந்த ஒரு விளக்கத்தோடு சொல்ல வேண்டுமானால்,
like the life of man going inside a dog.
மனிதனுடைய ஜீவன் ஒரு நாய்க்குள்ளாக போவது போல.
And even though it's a dog, it begins to speak like a man and think like a man.
மனிதனை போலவே பேச ஆரம்பிக்கிறது, மனிதனை போலவே சிந்திக்க ஆரம்பிக்கிறது.
Starts behave like a man.
மனிதனை போல நடந்து கொள்ள ஆரம்பிக்கிறது.
That'd be an amazing miracle, right?
அது ஒரு வியப்பான ஒரு அற்புதமா இருக்கும் அல்லவா?
I mean, think if you went to a house and you found a dog sitting on the chair and talking to you like a human being.
நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீர்கள், அங்க நாய் உட்கார்ந்து கொண்டு சோபால உட்கார்ந்து கொண்டு மனுஷனை போலவே உங்களுடைய பேசுகிறது.
You know, dressed in a shirt and pant and sitting there.
ஒரு பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுக்கொண்டு அங்க நாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது.
He said, this is a miracle.
இது அற்புதமா இருக்கிறதே.
Is a dog or what?
இது நாயா என்ன?
It was a dog, but now the life of man has come inside that dog.
அது நாய் தான், ஆனால் அந்த நாய்க்குள்ளாக இப்பொழுது மனிதனுடைய ஜீவன் வந்து விட்டது.
That is the miracle of real new birth.
ஒரு உண்மையான மறுபடியும் பிறந்த ஒரு அற்புதம் என்று சொன்னால் இதுதான்.
It's something different that's come in.
இப்பொழுது வித்தியாசமான ஏதோ ஒன்று உள்ளே வந்து விட்டது.
See, when it was a dog,
அது நாயாக இருந்த பொழுது,
its thinking was, why do these human beings wear clothes? I don't wear any clothes.
அந்த நாய் என்ன நினைக்கிறது? நான் ஆடை எல்லாம் அணிவதில்லை, ஏன் இந்த மனிதர்கள் ஆடை அணிகிறார்கள்?
They are foolish.
அவர்கள் புத்தியினர்களாக இருக்கு.
Why do they go to school? I never go to school.
நான் பள்ளிக்கு போவதில்லை. ஏன் இந்த மக்கள் பள்ளிக்கு போகிறார்கள்?
Why do they get married? I don't get married. I just
எனக்கு திருமணம் ஆவதில்லை. ஏன் இந்த மக்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள்?
I just have sex with any female dog anywhere.
எங்க இருந்தாலும் ஒரு பெண்ணாயோடு கூட நான் சேர்ந்து கொள்வேன். ஆனால் ஏன் இந்த மனிதர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள்?
But what happens if the life of a man gets inside that dog?
ஒரு மனிதனுடைய ஜீவன் அந்த நாய்க்குள்ளாக போகும்போது என்ன நடக்கிறது?
Then it gets faithful to one woman.
ஒரு ஸ்திரீயோடு கூட உண்மையுள்ளவனாய் வாழ ஆரம்பிக்கிறது.
And it make its believes in education and so many things.
பல காரியங்களிலே அது மனிதனை போல சிந்திக்க ஆரம்பித்து விடுகிறது.
It's exactly like that. Its values completely changes. Even though it looks like a dog, it's a human being.
அது நாயை போலவே தோற்றமளித்தாலும் அதனுடைய மதிப்பீடுகள் முற்றிலுமாய் மாறிவிட்டது.
Its values in its mind change.
என்ன மனதில் உள்ளதான மதிப்பீடுகள் மாறிவிட்டது.
That is what happens when a man is filled with the Holy Spirit.
ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியினாலே நிறைவேறும் பொழுது இது நடைபெறுகிறது.
Before that, he thinks like human beings.
அதற்கு முன்பாக அவன் மனிதனை போலவே எண்ணுகிறான்.
If somebody hurts me, I must hurt him.
யாராவது எனக்கு தீங்கு செய்தால் நான் அவனுக்கு தீமை செய்ய வேண்டும்.
Money is very important. I must accumulate as much money as possible in this world.
பணம் முக்கியமான நான் எவ்வளவு பணம் சேர்க்க முடியுமோ அவ்வளவு பணம் சேர்க்க வேண்டும்.
I must get honor for myself.
எனக்கென்று கணம் வேண்டும்.
If I cannot accept humiliation from anybody.
யாரும் என்னை சிறுமைப்படுத்த முடியாது. அதை நான் ஏற்றுக்கொள்ளவே முடியாது.
The things of earth are more important than the things of God.
தேவனுடைய காரியங்களிலும் பூமிக்குரிய காரியங்கள் தான் மிக முக்கியமானது.
And once I have finished all my earthly responsibilities, then I think about God.
என்னுடைய பூமிக்குரிய எல்லா பொறுப்புகளையும் முடித்த பிறகு நான் தேவனை குறித்து சிந்திக்க ஆரம்பிப்பேன்.
But when a person's the life of God comes into him,
ஆனால் ஒரு மனிதனுக்குள்ளாக தேவனுடைய ஜீவன் வரும்பொழுது,
God becomes first in his life.
தேவனே அவனுடைய வாழ்க்கையில் முதலாவதாக மாறுகிறார்.
He wants to honor God more than he wants to the approval of any man on the earth.
இந்த பூமியில் உள்ள எந்த மனிதனுடைய அங்கீகாரத்தை காட்டிலும் தேவனையே அதிகமாக கனப்படுத்த விரும்புகிறான்.
In other words, he begins to live like Jesus lived on earth.
இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் இயேசு இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தாரோ அதுபோலவே வாழ ஆரம்பிக்கிறான்.
The same values that Jesus had.
இயேசுக்கு எவ்விதமான மதிப்பீடுகள் இருந்ததோ அதே போல மதிப்பீடுகள்.
He won't get hurt if somebody calls him a devil or spits on his face or any such.
யாராவது அவரை பார்த்து பிசாசு என்று அழைத்தாலும் சரி முகத்திலே துப்பினாலும் சரி அவர் ஒரு காலம் மனதிலே புண்படுவதில்லை.
Man will get hurt.
மனிதன் புண்படுவான்.
But one with a divine life will not get hurt.
ஆனால் தெய்வீக வாழ்க்கை பெற்றுக்கொண்ட ஒருவன் மனம் புண்பட மாட்டான்.
So you see how so many people who say they are born again, I have a big question in my life whether they are really born again.
ஆகவே மனம் திரும்பி மறுபடியும் பிறந்திருக்கேன் என்று சொல்கிற அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு ஒரு கேள்வி எழும்புகிறது. உண்மையாலுமே மனம் திரும்பி இருக்கிறார்களா?
They behave like other human beings.
மற்ற மக்களைப் போலவே மனிதர்களைப் போலவே நடந்து கொள்கிறார்களே.
See what Paul told the Corinthians in 1 Corinthians 3.
பவுல் கொரிந்தியருக்கு சொல்கிறார் 1 கொரிந்தியர் 3 அதிகாரம்.
1 Corinthians chapter 3.
1 கொரிந்தியர் 3 அதிகாரம்.
Middle of verse 3.
மூன்றாம் வசனம்.
You are still fleshly.
நீங்கள் இன்னும் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறீர்கள்.
There is jealousy.
பொறாமை இருக்கிறது.
Strife.
வாக்குவாதம்.
Are you not fleshly?
நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இல்லையா?
Listen to this. Aren't you walking like other men?
நீங்கள் மற்ற மனுஷமார்க்கத்தின்படியாகவே நடக்கிறீர்கள் அல்லவா?
Is that a sin to walk like other men?
மற்ற மனிதர்களைப் போலவே நடப்பது என்பது பாவமா?
He says yes.
ஆம்.
You are just behaving like other human beings.
மற்ற மனுஷர்களைப் போலவே நீங்களும் நடந்து கொள்கிறீர்கள்.
What are you saying, you are children of God?
நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்று ஏன் சொல்கிறீர்கள்?
It's like telling a dog.
ஒரு நாய் சொல்வது போல.
What do you mean the life of man came into you? You are behaving just like any other dog.
என்ன நீ நான் மனிதனைப் போல நடக்கன்னு சொல்கிறாயே? நீ மற்ற நாய்களைப் போலவே தான் நடந்து கொள்கிறாயே?
You are only a better dog than other dogs, that's all.
மற்ற நாயை விட நீ கொஞ்சம் நல்ல நாய், அவ்வளவுதான்.
I want to ask you.
நான் உங்களை பார்த்து கேட்கிறேன்.
Have you just become a better human being or have you got divine life?
நீங்கள் நல்ல மனிதனாக மாறிவிட்டீர்களா அல்லது தெய்வீக வாழ்க்கை உங்களுக்குள்ளே வந்துவிட்டதா?
You have to come to an end of struggling to improve yourself.
உங்களை நீங்களே மேன்மைப்படுத்திக் கொள்ள முடியாய் எடுக்கக்கூடிய பிரயாசங்களுக்கு முடிவு கட்ட வேண்டும்.
You have to be willing to die.
மரிப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும்.
That is the law of the new covenant.
இதுதான் புது உடன்படிக்கையினுடைய பிரமாணம்.
See 2 Timothy chapter 2.
2 தீமோத்தேயு 2 அதிகாரம்.
2 Timothy 2.
2 தீமோத்தேயு 2 அதிகாரம்.
Verse 11.
11th vasanam.
This is a trustworthy statement. 2:11.
2 Timothy 2:11.
This is a trustworthy statement.
இந்த வார்த்தை உண்மையுள்ளது.
If we die with him, we will live with him.
என்னவெனில் நாம் அவரோடே கூட மரித்தோமானால் அவருடைய கூட பிழைத்து இருப்போம் என்று 2 Timothy 2:11.
There is no other way to get his life.
அவருடைய வாழ்க்கையை பெறுவதற்கு வேறு வழியே இல்லை.
If I want the life of Jesus, I must be willing to live the life of Adam.
நான் இயேசுவோடு கூட வாழ வேண்டும். இயேசுனுடைய வாழ்க்கையை வாழ வேண்டுமானால் ஆதாமிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வாழ்க்கைக்கு மரிக்க வேண்டும்.
I must be willing to take the entire life of Adam and accept death to it.
நான் ஆதாமுடைய முழு வாழ்க்கையும் எடுத்து அதை அதிலே மரணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
And that is the meaning of taking up the cross every day.
இதுதான் ஒவ்வொரு நாளும் சிலுவை எடுப்பது சுமப்பது என்ற பொருள்.
I find there's a great need for that because I find the message of the cross is not found in Christendom and it's slowly disappearing from CFC churches.
இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே இந்த சிலுவையின் செய்தி காணப்படுவதில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக CFC இருந்தும் இந்த செய்தியானது விலகி போகிறதை பார்க்கிறேன்.
Hear about elders in CFC churches falling away.
CFC சபையிலுள்ள மூப்பர்கள் விழுகிறதை நாம் பார்க்கிறோம்.
Why?
ஏன்?
I'll tell you.
நான் சொல்கிறேன்.
They have not seen the cross.
அவர்கள் சிலுவையை பார்க்கவில்லை.
They were trying to be good human beings but they didn't understand total death.
அவர்கள் நல்ல மக்களாக இருக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள் ஆனால் முற்றிலுமான மரணத்தை அவர் சந்திக்கவில்லை.
You know, it's like if you teach a dog to behave itself in a good way
or nai nandraga nadandu kolla vendum endra andha naiki payichi kodukkireergal
can't change its nature
adudaiya swabhavathai adu maatrikolla mudiyadhu
one day when some other dog really irritates it will behave like a dog only
innoru nai vandu urrendru kolaithal indha naiyum kolaitha kolaikka aarambithu vidum
so it's like that
adu pola than
many of us can behave ourselves nicely and all that one day when some real provocation comes behave just like the children of adam
nalla manidharalai polave nadandu kolugirargal nadandu kolugirom nandraga irukkirom aanal திடீரென்று ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து விட்டால் அப்பொழுதுதான் தெரிகிறது உள்ளே ஆதாமுடைய
ஜீவன்
ஆதாமை போலவே கவலைப்படுகிறோம் ஆதாமை போலவே பொறாமைப்படுகிறோம் ஆதாமை போலவே சண்டை போடுகிறோம்
மக்களோடு
ஆதாமை போலவே பூமிக்குரிய காரணி நாடுகிறோம்
we behaved you know we controlled ourselves for a long time
ஆனால் அநேக நாட்கள் நம்மை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறோம்
that is not Christianity
அது கிறிஸ்தவம் அல்ல
there is no living with Christ we don't die with him
naam avarodu kuda marikkavattal avarodu kuda pilaippadhu illai
this message of death to self was never heard till Jesus came
yesu kristu varum varai inda suyathirkku marithal engiral seidhiyanadhu kelvipadave illai
because the old covenant message was improve yourself
enal palaya udanmadikin seidhiyanadhu unnai neeye menmai padithikol
here are all these commandments do them
inda karpanigal ellam nee seiyavil endra sonna ippozhudhu sei
do you know the last miracle that Jesus did
yesu seidha kadaisi arpadam theriyuma
john 21
yohan 21 am adhigaram
There's a great message in the last miracle Jesus did.
இயேசு செய்த கடைசி அற்புதத்திலே ஒரு நல்ல செய்தி இருக்கிறது.
It was the one miracle that he did after his resurrection for his disciples.
இயேசு கிறிஸ்து தாம் உயிர்த்தெழுந்த பிறகு தம்முடைய சீஷர்களுக்கு என்று செய்த ஒரே அற்புதம் இதுதான்.
He did many miracles before he died.
அவர் மரிப்பதற்கு முன்பதாக பல அற்புதங்களை செய்திருக்கிறார்.
There was one miracle he did for his disciples after his resurrection.
ஆனால் அவர் உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்களுக்கு என்று செய்த ஒரு அற்புதம் உண்டு.
Simon Peter said along with a number of people in verse 2 and 3 we are going fishing.
நாங்கள் இப்படி மீன் பிடிக்க போகிறோம் என்று சொல்லி பேதுரு சொல்கிறார் 21 அதிகாரம் 3 வசனத்திலே
2 and 3
இரண்டு மூன்று வசனங்களிலே சொல்கிறார் பேதுரு
and Jesus
yes
knew they will catch nothing
அவர் ஒன்றுமே பிடிக்க மாட்டார்கள் என்பதை இயேசு அறிந்திருக்கிறார்
he allowed them to fish all night
முழு இரவும் ராவெல்லாம் மீன் பிடிக்க முடியாய் தேடு முடியாய் அனுமதித்து விட்டார்
for when the day was breaking then he came and stood at the beach
நான்காம் வசனத்திலே பார்த்தீர்களா விடியற்காலமான போது இயேசு கரையிலே வந்து நிற்கிறார்
And then Jesus said,
அப்பொழுது இயேசு சொல்கிறார்
What he's asking them is this.
அவர்களை பார்த்து என்ன கேட்கிறார்
இதுதான். You tried all night to catch fish.
மீன் பிடிப்பதற்கு ரா முழுவதும் பிரயாசப்பட்டீர்களா?
Did you get anything?
ஏதாவது பெற்றுக்கொண்டீர்களா?
Nothing Lord.
ஒன்றுமில்லை ஆண்டவரே.
Now listen to me.
இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள்.
Do what I say.
நான் சொல்வதை செய்யுங்கள்.
Put your net on the right side.
வலது பக்கத்திலே வலையை போடுங்கள்.
Suddenly verse 6 they couldn't pull the net in so many fish
இப்பொழுது இவ்வளவு மீன்கள் வந்து விட்டதினாலே வலை இழுக்க கூட முடியவில்லை
what is the message in that last miracle
இந்த கடைசி அற்புதத்திலே என்ன செய்தி
you can try all your life to live the christian life you will not come to it
நீங்கள் வாழ்க்கை முழுவதுமாக கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்கு முயற்சி செய்தாலும் கூட அதற்கு வர முடியாது
you think yeah little more determination little more effort
இன்னும் கொஞ்சம் பிரயாசம் இன்னும் கொஞ்சம் தீர்மானம் நான் வந்து விடுவேன் என்று நீங்கள் சொல்லலாம்
you read this book that book you go to this church that church
நீங்கள் இந்த சபைக்கு செல்கிறீர்கள் அந்த சபைக்கு செல்கிறீர்கள் இந்த புத்தகத்தை வாசிக்கிறீர்கள் அந்த புத்தகத்தை வாசிக்கிறீர்கள்
one of these days I'll find the secret
எப்படியாவது இந்த நாட்களிலே ஒரு நாளிலே இந்த ரகசியத்தை கண்டுபிடித்து விடுவேன் என்று சொல்கிறீர்கள்
if you think it is by human effort it is not
மனுஷ பிரயாசத்தினாலே என்று எண்ணினால் அப்படி இல்லை
you have to wait until you realize with my best effort I cannot get divine life
எவ்வளவுதான் நான் சிறந்த முயற்சியும் சிரத்தையும் எடுத்தாலும் இந்த தெய்வீக வாழ்க்கை நான் பெற்றுக்கொள்ள முடியாது
the best you can do is become a better human being
எவ்வளவு சிறந்ததை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் மேன்மையான ஒரு மனிதனாக மாற முடியும்
you cannot manufacture the life of Jesus
இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை நீங்களே உற்பத்தி செய்ய முடியாது
God has to give it to you.
தேவனே உங்களுக்கு கொடுக்க வேண்டும்.
Like I say, however good a dog you may have, it cannot get the life of a man.
உங்களுக்கு இருக்கக்கூடிய நாய் எவ்வளவு நல்ல நாயா இருந்தாலும் அது ஒரு காலம் மனிதனுடைய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது.
Nowadays they teach animals all types of tricks.
இன்றைக்கு நாட்களிலே விலங்குகளுக்கு எல்லா விதமான உத்திகளையும் சொல்லிக் கொடுக்கிறார்கள்.
Even the whales and the lions and all in the circus and zoos, they teach them to do all types of things.
திமிங்கிலமானாலும் சரி சிங்கமானாலும் சரி அந்த சர்க்கஸிலே பல காரியங்களை செய்வதற்கு சொல்லிக்
கொடுக்கிறார்கள். But it's not a human being.
ஆனா அது மனிதன் அல்ல.
He's just acting like a human being.
மனிதனை போல நடிக்கிறது.
Many Christians are like that.
அநேக கிறிஸ்தவர்கள் அப்படி தான் இருக்கிறார்கள்.
They haven't got a divine life.
அவங்களுக்கு இன்னுமாய் தெய்வீக வாழ்க்கை பெற்றுக்கொள்ளவில்லை.
They hear some things in the church and they try to do that and
சபையில் சில காரியங்களை கேட்கிறார்கள் அதைப்படி செய்ய முடியாய் பிரயாசப்படுகிறார்கள்.
No different from the lion shaking the hand.
அங்கே சிங்கம் கை கொடுப்பதற்கும் இவர்களுக்கும் வித்தியாசம் இல்லை.
It's not human being really.
உண்மையான மனிதன் அல்ல.
I want to ask you.
நான் உங்களை பார்த்து கேட்கிறேன்.
See, a man will behave like a man 24 hours.
ஒரு மனிதன் 24 மணி நேரமும் மனிதனை போலவே நடந்து கொள்வான்.
A dog, maybe you can train it to, or in a circus the lion can act like that for a little while.
சர்க்கஸிலே ஒரு சிங்கம் மனிதனை போல நடந்து கொள்வதற்கு ஒரு சில நிமிடங்கள் வேண்டுமானால் நடந்து கொள்வதற்கு பயிற்சி கொடுக்கலாம்.
Not 24 hours.
24 மணி நேரம் இருக்காது.
That's why sometimes you hear in the circus that the tiger bit off the head of somebody.
ஆகவேதான் சில சமயத்தில் நாம் என்ன கேள்விப்படுகிறோம், இந்த சர்க்கஸிலே இந்த புலியானது ஒரு மனிதனுடைய தலையை கடித்து விட்டது.
Because it's really a tiger, it's been taught some to behave like.
அது உண்மையாலுமே அது கடிக்கக்கூடிய புலிதான், ஆனால் அது அப்படி பயிற்சி கொடுக்கப்பட்டது.
And that is why after so many years suddenly one day you behave like the devil in your life.
ஆகவேதான் எவ்வளவு நாட்கள் பயிற்சி பெற்று நடந்துட்டு திடீரென்று ஒரு நாள் பிசாசை போல நடந்து கொள்கிறீர்கள்.
Because a real change didn't come.
அந்த உண்மையான மனமாற்றம் வரவில்லை.
I'm not trying to bring unbelief into your life.
உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது அவிசுவாசத்தை கொண்டு வர நான் முயற்சிக்கவில்லை.
I'm saying that it's not enough to be born again, you must be filled with the Holy Spirit.
மறுபடியும் பிறந்தால் மட்டும் போதாது, நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிறையப்பட வேண்டும்.
It's not enough to have your sins forgiven.
பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் மட்டும் போதாது.
You need to really seek God to be filled with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட முடியாது. உண்மையாலுமே நீங்கள் தேவனை தேட வேண்டியிருக்கிறது.
Change my life, it will change your life.
என்னுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையை அது மாற்றும்.
Don't despise it.
இதை அற்பமா என்ன வேண்டாம்.
You don't have to go to the extremes that Pentecostal people go to.
பெந்தகோஸ்தே மக்கள் ஒரு கோடிக்கு போவது போல நீங்கள் ஒரு கோடிக்கு போக தேவையில்லை.
Emphasize the external manifestation of the Spirit.
அவர்கள் பரிசுத்த ஆவியானவரின் வெளிப்பிரகாரமான வெளிப்படுத்தலை அவர்கள் வலியுறுத்தி கூறுகிறார்கள்.
The important thing is the inner change the Holy Spirit brings.
அதே காட்டில் முக்கியமானது என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்குள்ளாக வரக்கூடிய உள் மாற்றம்.
So that is the new covenant.
இதுதான் புது உடன்படிக்கை.
That is why the first covenant was faulty, because it did not change man on the inside.
மனிதனை உள்ளாக மாற்றபடியாதபடியாலே முதலாம் உடன்படிக்கையானது பிழையுள்ளதாக இருக்கிறது.
So see Romans chapter 8.
ரோமர் 8 ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம்.
Here it says, there's a beautiful verse.
அருமையான ஒரு வசனத்தை பார்க்கிறோம்.
First of all, Romans 7.
முதலாவது ரோமர் 7 ஆம் அதிகாரத்தை பார்ப்போம்.
Paul says the law is very good.
பவுல் சொல்கிறார் நியாயப்பிரமாணம் நல்லதுதான்.
But it showed me my sin.
அதனுடைய பாவத்தை காண்பித்தது.
And the external commandments of the law I could keep.
நியாயப்பிரமாணத்தினுடைய வெளிரங்கமான வாழ்க்கையை நான் கடைபிடிக்க முடிகிறது.
Many, there are 10 commandments.
10 கற்பனைகள் இருக்கிறது.
Most of them were external.
அது பல கற்பனைகள் வெளியரங்கமான வாழ்க்கையை வலியுறுத்துகிறது.
Don't kill others.
மற்றவர்களை கொலை செய்ய வேண்டாம்.
There are many non-Christians who obey it.
அநேக கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் இந்த பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறார்கள்.
Don't commit adultery.
விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக.
Many non-Christians obey it.
அநேக கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் கீழ்ப்படுகிறார்கள்.
Don't steal.
திருட வேண்டாம்.
Many non-Christians obey it.
அநேக கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் கீழ்ப்படுகிறார்கள்.
Don't bear false witness in court against someone.
வழக்கு மன்றத்திலே பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதே.
Many non-Christians obey.
அநேக கிறிஸ்து புற மதஸ்தினர் கீழ்ப்படுகிறார்கள்.
Honor your father and mother.
தாப்பனையும் தாயும் கண்ணமனவாயாக.
Many non-Christians obey.
அநேக கிறிஸ்து இல்லாதவர்கள் கீழ்ப்படுகிறார்கள்.
All these things people obey.
இவெல்லாம் ஜனங்கள் கீழ்ப்படுகிறார்கள்.
Don't worship idols.
விக்கிரக ஆராதனை செய்ய வேண்டாம்.
All the Muslims obey that.
எல்லா முஸ்லிம் மதத்தினரும் அதை செய்கிறார்கள்.
So when it comes to the last commandment,
கடைசி கற்பனை என்று வரும்பொழுது,
don't desire in your heart something that God didn't give you.
தேவன் உனக்கு கொடுக்காத ஒன்றை உள்ளத்தில் இச்சிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லும்பொழுது,
that was an inward thing.
அது உள்ளான ஒரு காரியம்.
You shall not covet.
நீ இச்சியாதிருப்பாயாக.
That nobody could obey.
அது யாருமே செய்ய
முடியாது. So that's what Paul says.
அதான் பவுல் சொல்கிறார்.
Verse 7. Romans 7:7.
Romans 7:7.
When it came to the commandment you shall not covet, I found in verse 8 all types of coveting in my heart.
இச்சையாதிருப்பாயாக என்ற நியாயப்பிரமாணம் சொல்கிற காரியத்தை பார்க்கும்பொழுது இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே.
Verse 8.
எட்டாம் வசனத்திலே வாசிக்கிறோம், பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாய்.
This is the great apostle Paul.
பெரிய அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார்,
All my life as a good person who kept the law, I could not keep the last commandment.
என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக எல்லா பிரமாணங்களையும் கடைபிடித்தனாலும் கடைசி கற்பனை மட்டும் கடைபிடிக்க முடியவில்லை.
And he is so fed up of that.
அதில் அவ்வளவாய் சலித்து போனார்.
He says in verse 24, What a wretched man I am. How will I be delivered from this?
நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த பாவ சரீரத்தின் யார் என்னை விடுதலையாக்க முடியும் என்று கேட்கிறார்.
You know, many Christians don't come to that place.
அநேக கிறிஸ்தவர்கள் இந்த இடத்துக்கு வருவதில்லை.
They lust in their heart.
உள்ளத்தில் இச்சிக்கிறார்கள்.
They say, Oh, that's a weakness, Lord, forgive me.
ஆண்டவரே இது ஒரு பலவீனம், ஆண்டவரே மன்னியும்.
Next week they'll do the same thing.
அடுத்த வாரம் அதே காரியத்தை செய்கிறார்கள்.
Next week they'll do the same thing.
அடுத்த வாரம் அதே காரியம்.
They have wrong attitudes towards their brothers.
சகோதரர்கள் மீது ஒரு தவறான மனப்பான்மை.
Say, Oh Lord, forgive me.
ஆண்டவரே மன்னியும்.
They never come to the place where Paul said, Oh wretched man, when will I be permanently delivered from this?
நிர்பந்தமான மனுஷன் நான், எப்பொழுது நான் இதிலிருந்து நிரந்தரமாக விடுதலையாவேன் என்ற இந்த கட்டத்துக்கு வருவதில்லை.
Many CFC Christians have become satisfied with their inward defeated life.
அநேக CFC கிறிஸ்தவர்கள் உள்ளான தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கையை திருப்திப்பட்டு விட்டார்கள்.
They satisfied that they lose their temper.
கோபப்பட்டு விட்டாலும் தங்களை திருப்திப்படுத்திக் கொள்கிறார்கள்.
They satisfied that they once in a while tell a small lie in the office.
இப்பும் அப்பமாக பொய் சொல்வது அலுவலகத்தில், அதை குறித்தும் அவர்கள் தங்களை நியாயப்படுத்துகிறார்கள்.
They satisfied that they lust with their eyes once in a while.
ஒருமுறை கண்களால் இப்பும் அப்பமாக இச்சிப்பதிலே அவர்கள் திருப்திக் கொள்கிறார்கள்.
Well, we are human, we will.
நாமெல்லாம் மனிதர்கள்,
we are not perfect.
பூர்ணமானவர்கள் அல்ல.
They never come to the place, Oh wretched man, why in the world did I go and lust again?
ஓ நிர்பந்தமான மனுஷன், ஏன் நான் திரும்பி இச்சுகிறேன்?
Wretched man that I am, why did I tell that lie in that office?
ஐயோ நிர்பந்தமான மனுஷன், நான் ஏன் இந்த பொய்யை சொன்னேன்?
Why did I do that wrong? Why did I do that wrong thing?
நான் ஏன் இந்த தவறை செய்தேன்?
They never say, wretched man that I am.
நிர்பந்தமான மனுஷன், நிர்பந்தமான மனுஷன், ஐயோ என்று தங்களை பார்த்து சொல்வதே இல்லை.
Many people think others are wretched.
அநேகர் எண்ணுவதெல்லாம் மற்றவர்கள் தான் நிர்பந்தமானவர்கள்.
Oh, brother, you don't know how wretched my wife is.
ஓ சகோதரனே, என்னை மனைவி எவ்வளவு நிர்பந்தமானவள் என்று உங்களுக்கு தெரியாது.
Women who say you don't know brother how wretched my husband is.
சகோதரர் என்ன சொல்றாரு, என் புருஷன் பத்தி உங்களுக்கு தெரியாது எவ்வளவு நிர்பந்தமானவள்.
You will never come to the new covenant if you have that attitude.
நீங்கள் இப்படி சொல்வீர்கள் என்று சொன்னால் ஒரு காலம் புது உடன்படிக்கை வருவதே இல்லை.
If you want to come to a godly life, you first begin with saying, Oh wretched man that I.
நீங்கள் தேவபக்தியுள்ள வாழ்க்கைக்குள்ள வர வேண்டுமானால் முதலாவது நீங்கள் சொல்லுங்கள், நிர்பந்தமான மனுஷன் நான்.
Anybody sitting here, there's no respect of persons.
இங்கே யாரிடத்திலும் பட்சபாதமே இல்லை. உங்க உட்கார்ந்திருக்கக்கூடிய யாரா இருந்தாலும்,
I can't remember how many hundreds of times I have said that about myself.
என்னை குறித்து எத்தனை நூற்றுக்கணக்கான முறைகள் நான் சொல்லியிருக்கேன் என்றால் எண்ணி பார்க்க முடியாது.
I wasn't quoting Romans 7:24. I really felt it.
நான் ரோமர் 7:24 சொல்லி சொல்லி காண்பிக்கவில்லை, உண்மையாலுமே அப்படியே நான் உணர்ந்தேன்.
Wretched man that I am, when will I really come to this inner purity?
உள்ளான சுத்தத்திற்கு நான் எப்பொழுது வருவேன்? எவ்வளவு நிர்பந்தமான மனுஷன் நான்.
To such a man,
அப்படிப்பட்ட மனிதனுக்கு
God reveals the new covenant.
தேவன் புது உடன்படிக்கையை வெளிப்படுத்துகிறார்.
You begin to experience divine life.
என்னுடைய வாழ்க்கையில நான் அதை அனுபவிக்க
ஆரம்பித்தேன். So see what he says here in Romans 8:3.
ரோமர் 8:3லே வாசித்தீங்க.
What the law could not do, God did.
நியாயப்பிரமாணம் செய்ய கூடாததை தேவன் செய்தார்.
Only God can do it.
தேவன் மட்டுமே செய்ய முடியும்.
How can I be delivered?
நான் எப்படி விடுதலையாக்கப்பட முடியும்?
Only God can do it.
தேவன் மட்டுமே செய்ய முடியும்.
And that was through the Holy Spirit.
அதை பரிசுத்த ஆவியின் மூலமாய் அவர் செய்வார்.
Verse 2.
இரண்டாம் வசனம்.
How is that?
எப்படி அது?
This new law of the Holy Spirit.
இந்த பரிசுத்த ஆவியானுடைய புதிய பிரமாணம்.
The law of Moses had so many commandments.
மோசேயுடைய பிரமாணத்தில் எத்தனையோ கட்டளைகள் இருந்தது.
The law of the spirit had no commandments.
ஆனால் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்திற்கு கட்டளைகள் இல்லை.
You all know about the law of Moses, 10 commandments.
மோசேயுடைய பிரமாணத்தை நீங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறீர்கள், 10 கட்டளைகள்.
How many of you know the law of the Holy Spirit?
பரிசுத்த ஆவியானுடைய பிரமாணத்தை எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்?
The law of the spirit, it says here, is the life of Jesus Christ. That's what it says here.
இங்கே பார்த்தீர்கள், ஆவியின் பிரமாணம் என்பது இயேசு கிறிஸ்துவின் ஜீவன்.
Not commandments.
கட்டளைகள் அல்ல.
The law of the spirit is a life, not commandments.
ஆவியின் பிரமாணம் என்பது ஒரு ஜீவன், கட்டளைகள் அல்ல.
That law comes into me.
அந்த பிரமாணம் எனக்குள்ளாக வருகிறது.
And that life sets me free from the law of sin and death.
அந்த ஜீவனானது பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குகிறது.
You say, why hasn't it set me free?
ஏன் அது இன்னும் என்னை விடுதலை ஆக்கவில்லை என்று கேட்கிறீர்கள்?
Because you have not cried out, Oh wretched man that I am.
நிர்பந்தமான மனுஷன் நான் என்று இன்னும் நீங்கள் கதறவில்லை.
You are still thinking what a wretched wife you have.
உங்களுக்கு இருக்கக்கூடிய மனைவி மோசமானவள் என்று நினைக்கிறீர்கள்.
You are thinking what a wretched elder brother you have.
உங்களுக்கு எனக்கு எவ்வளவு நிர்பந்தமான ஒரு மூப்பர் இருக்கிறார் என்று நினைக்கிறீர்கள்.
You are thinking what a wretched neighbor I have.
எனக்கு எவ்வளவு நிர்பந்தமான பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கிறார் என்று
நினைக்கிறீர்கள். What a wretched mother-in-law I have.
எனக்கு எவ்வளவு நிர்பந்தமான மாமியார்.
Oh, so many wretched people around me.
என்னை சுற்றி எவ்வளவு நிர்பந்தமான மக்கள் இருக்கிறார்கள்.
Let me tell you, in 100 years you will not come into this life.
நீங்கள் 100 ஆண்டு ஆனாலும் இந்த வாழ்க்கைக்குள்ள வர முடியாது.
But if one day comes in your life where you say, oh wretched man that I am,
ஓ நான் நிர்பந்தமான மனுஷன், எவ்வளவு நிர்பந்தமான மனுஷன் என்று நீங்கள் காணக்கூடிய ஒரு நாள் வந்தால்,
God will hear your cry.
உன்னுடைய கதறலை ஆண்டவர் கேட்பார்.
And he will lead you into the law of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானுடைய பிரமாணத்துக்குள்ளாக உங்களை வழிநடத்துவார்.
Don't just understand this, my brothers, I wish you have a passion to experience it.
இதை மனதளவில் புரிந்துகொண்டால் போதாது, இதை நீங்கள் அனுபவிப்பதற்கு உங்களுக்கு ஒரு பெரிய வாஞ்சை, தீராத தாகம் வேண்டும்.
When I realized that the whole secret of the Christian life was to be filled with the Holy Spirit.
கிறிஸ்துவ வாழ்க்கையின் முழு ரகசியமுமே பரிசுத்த ஆவியானால் நிறைவதுதான் என்பதை நான் விளங்கிக்கொண்ட பொழுது,
I knew what I saw among the Pentecostals was not the real thing.
பெந்தெகோஸ்த மக்களிடையே நான் பார்த்ததெல்லாம் இதுவல்ல.
I went to Pentecostal church and I came back and I said, Lord, I don't want that.
பெந்தெகோஸ்த சபைக்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் சென்றேன், பார்த்தவுடன் ஆண்டவர் எனக்கு இது வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன்.
I want what Romans 8:2 says.
ரோமர் 8:2 என்ன சொல்கிறதோ அதுதான் எனக்கு வேண்டும் ஆண்டவரே.
The life of Jesus that sets me free from sin.
பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கக்கூடிய இயேசுவின் ஜீவன் எனக்குள்ளாய் வர வேண்டும்.
And oh wretched man that I am.
ஓ நிர்பல நிர்பந்தமான மனுஷன் நான்.
You try saying that really from your heart to God.
நீங்கள் உள்ளத்தின் ஆழத்தின் உண்மையாலுமே தேவனிடத்தில் எப்படி சொல்லுவீர்களானால்,
See, we've been talking about a good family life.
நாம் நல்ல குடும்ப வாழ்க்கை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம்.
The secret of a good family life is to enter into the new covenant.
ஒரு நல்ல தேவபக்தியுள்ள குடும்ப வாழ்க்கையினுடைய ரகசியம் புது உடன்படிக்கைக்குள்ளாக பிரவேசிப்பது.
Where you realize the fundamental problem with you is not your wife or your anybody else but you yourself.
உங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படை பிரச்சனை உங்களுடைய மனைவியோ அல்லது மற்ற வேறு யாரோ அல்ல, நீங்களே தான் அந்த பிரச்சனை என்று உணர வேண்டும்.
See, as soon as Adam sinned,
ஆதாம் பாவம் செய்த உடனே,
when God asked him, did you sin?
நீ பாவம் செய்தாயா என்று ஆண்டவர் கேட்கும் பொழுது,
he didn't say, oh wretched man that I am, oh God forgive me, I did sin.
நிர்பந்தமான மனுஷன், நான் ஆண்டவரே பாவம் செய்து விட்டேன் என்னை மன்னி என்று அவன்
சொல்லவில்லை. Did Adam say that?
ஆதாம் அப்படி சொன்னாரா?
He was saying, oh wretched woman that I have here who gave me this fruit.
நீர் எனக்கு கொடுத்த நிர்பந்தமான இந்த மனுஷி, அவள்தான் எனக்கு இந்த பழத்தை கொடுத்தாள்.
He was almost saying, God, you also to blame because you gave me such a wretched woman.
இப்படிப்பட்ட நிர்பந்தமான ஒரு மனுஷியை எனக்கு மனைவியாக கொடுத்தபடினாலே நீரும் குறை சொல்லப்படக்கூடியவர்.
God said, you're not going to get divine life. You can get out of Eden.
உனக்கு தெய்வீக வாழ்க்கை கிடைக்காது. நீ இந்த தோட்டத்தை விட்டு போய்விடலாம்.
This is the difference between the followers of Adam and the followers of Jesus.
ஆதாமை பின்பற்றுகிறவர்களுக்கும் இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கும் இதுதான் வித்தியாசம்.
Listen.
கவனியுங்கள்.
Adam could not take the blame for his own sin.
ஆதாம் தன்னுடைய சொந்த பாவத்திற்குரிய பழி அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை.
Jesus, who never sinned,
இயேசு பாவம் செய்யாதவர்,
took the blame for the sins of the whole world.
முழு உலகத்தினுடைய பாவத்தினுடைய பழியை அவர் ஏற்றுக்கொண்டார்.
You see the difference?
வித்தியாசத்தை பார்த்தீங்களா?
One man could not take the blame for his own sin.
ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த பாவத்திற்குரிய பழி எடுத்துக்கொள்ள முடியவில்லை.
Another who never sinned was willing to take the blame for the sins of the whole world.
இன்னொருவர் பாவமே செய்யாதவர் முழு உலகத்தினுடைய பாவத்தின் பழியையும் தான் எடுத்துக்கொள்ள விரும்பினார்.
Which one are you following?
நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்கள்?
Are you following Adam always? Blaming your wife or your husband for something?
எந்த தவறு நடந்தாலும் மனைவியோ கணவனையோ குற்றம் சொல்லிக் கொண்டே வாழ்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையை தெரிந்து கொள்கிறீர்களா?
Do you ever speak to your husband and wife like this?
நீங்கள் எப்பொழுதாவது மனைவியிடத்தில் கணவனிடத்தில் எப்படி பேசிருக்கீங்களா?
How many times I told you not to do that?
எத்தனை முறை இப்படி செய்ய வேண்டாம் சொல்லிருக்கேன்?
How many times I told you to always keep this in one place?
இதை இந்த இடத்துல தான் வைக்கணும்னு சொல்லி எத்தனை முறை சொல்லிக் கொண்டே இருக்கிறேன்?
Why you can't find the keys now? I told you so many times put the keys in one place.
சாவியை தேடிட்டே இருக்க இந்த இடத்துல வெயி வெயின் எத்தனை தடவை சொல்லிருக்கேன்?
This is Adam.
இதுதான் ஆதாமுடைய வாழ்க்கை.
Jesus says, "Oh, I'll take the blame."
Jesus said, "Naan
adha padi." Even though he had not sinned.
Avar paavam seiyadavara irundhalum kuda.
So there are three types of people we can say.
Avan a moondru vidhamana makkal irukkaral ennu solalam.
One is an evil person who blames other people for what he's done wrong.
ஒரு மனிதன் தான் தவறு செய்திருந்தாலும் மற்றவளையே பழி சொல்லக்கூடியதான தீமையான மனிதன்.
One is a little better person who is at least willing to take the blame for his own sin.
இன்னொருவர் கொஞ்சம் நல்ல மனிதர், அவர் தன்னுடைய பாவத்துக்குரிய பழியை தான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறார்.
To be Christ like is never to blame others.
அல கிறிஸ்துவை போல இருக்க வேண்டுமானால் ஒரு காலம் மற்றவர் மீது குறை சொல்லாத வாழ்க்கை.
To even take the blame when other people did something wrong.
மற்றவர் தவறு செய்தாலும் கூட அந்த பழியை தன்மேல் எடுத்துக் கொள்கிறவர்கள்.
How many of you are wanting to go that way?
இந்த வழியிலே போக எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்?
Where you don't want to defend yourself.
உங்களை நியாயப்படுத்த விரும்பாதவர்கள்.
You know one mark of a Pharisee?
பரிசேயனுடைய ஒரு அடையாளம் என்ன தெரியுமா?
There are many marks of Pharisees.
பரிசேயர்களுக்கு பல அடையாளம் இருக்கிறது.
In the bookstall you'll see a book of mine called 50 marks of Pharisees.
பரிசேயருடைய 50 அடையாளங்கள் என்றதானே ஒரு புத்தகம் புத்தகசாலையில் இருக்கிறது.
I would encourage you to read it.
நீங்கள் அதை வாசிக்க முடியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன்.
Because there's a lot of Phariseeism in all of us.
என்ற நம்முடைய எல்லாருக்குமே எவ்வளவு பரிசேயத்தனம் இருக்கிறது.
Here is one of those 50 marks.
அந்த 50 அடையாளங்களில் ஒரு அடையாளத்தை இங்கே நாம் பார்க்கலாம்.
Luke 16.
லூக்கா 16 அதிகாரம்
verse 15.
15 வசனம்.
This is one of the biggest problems in married life.
திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிக பிரச்சனை இதுதான்.
Luke 16:15.
லூக்கா 16:15.
Jesus told the Pharisees, you are those who justify yourselves.
நீங்கள் மனுஷருக்கு முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள்.
You want to show other people that you are right.
நான் சரி என்று நீங்கள் மற்றவர்களுக்கு முன்பாக காண்பிக்க விரும்புகிறீர்கள்.
That's I think even clearer in Tamil than in English.
ஆங்கிலத்தை காட்டிலும் தமிழிலே மிகவும் தெளிவாக இருக்கிறது.
Just read it in Tamil.
நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள்.
That is it. You want to show men that you are righteous.
நான் நீதிமான் என்று நீங்கள் மக்களுக்கு முன்பாக காண்பிக்க விரும்புகிறீர்கள்.
Do you like to show other people that you belong to CFC and you are righteous?
நான் CFC சபையை சேர்ந்தவன், நான் நீதிமான் என்று மற்றவர்களுக்கு காண்பிக்க விரும்புகிறீர்களா?
You qualify to be a Pharisee according to this verse.
இந்த வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் பரிசேயனாய் மாறுவதற்கு தகுதி பெற்றவர்கள்.
You say then how should I live?
அப்படியானால் எப்படி தான் வாழ வேண்டும்?
That you want to show God that you are righteous, not people.
தேவனிடத்திலே தான் நீதிமான் என்று உங்களை காண்பிக்க வேண்டும், மக்களிடத்திலே அல்ல.
The danger of trying to show people that you are righteous is you will only be careful about your external life.
மக்கள் முன்பாக நீதிமான் என்று காண்பிக்க மட்டும் உங்களுக்கு விருப்பமே இருக்குமே ஆனால் நீங்கள் வெளியரங்கமான வாழ்க்கையிலே கவனம் செலுத்தினால் மட்டும் போதும்.
You will be careless about your private life.
அந்தரங்க வாழ்க்கையை குறித்து நீங்கள் கவனக்குறைவா இருந்து விடலாம்.
And your thought life.
உங்கள் சிந்தை வாழ்க்கையிலே.
But when you seek to prove to God that you are righteous,
ஆனால் தேவனுக்கு முன்பாக நான் நீதிமான் என்று நீங்கள் நிரூபிக்க வேண்டுமானால்,
then you will be careful about certain areas of your life that other people cannot see.
மற்ற மக்களால் பார்க்க முடியாத வாழ்க்கையின் பிற பகுதிகளிலே நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருப்பீர்கள்.
See, for example, let's take three groups.
மூன்று கூட்டங்களை நாம் எடுத்துக்கொள்வோம்.
Here are human beings.
இங்கே மனிதர்கள்.
They can see very little of your life.
அவர்களுடைய வாழ்க்கையின் கொஞ்சம் பகுதியை மட்டுமே பார்க்க முடியும்.
All the people in your church.
உங்கள் சபையில் உள்ள எல்லா மக்களும்.
They may think you are a very godly person.
நீ மிகுந்த தேவபக்தியுள்ள மனிதன் என்று அவர்கள் எண்ணிக்கொள்ளலாம்.
Because every time they meet you in the meetings, you are singing so well, you are preaching so well.
ஒவ்வொரு முறையும் அவர்கள் கூட்டங்களில் உங்களை சந்திக்கும் பொழுது நீங்கள் நன்றாக பிரசங்கிக்கிறீர்கள், நன்றாக பாடுகிறீர்கள.
You are behaving so well.
நீங்கள் மிகவும் நன்றாக நடந்து கொள்கிறீர்கள்.
You have a great reputation in the church.
சபையில் உங்களுக்கு மிகுந்த கனம் இருக்கிறது.
That you are a righteous person.
நீங்கள் ஒரு நீதிமான்.
But how much do they see of your private life?
ஆனால் அந்த மக்கள் உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே எவ்வளவு பார்க்க முடியும்? பூஜ்யம்.
So their opinion is not worth much.
ஆகவே அவருடைய அபிப்பிராயம் என்பது எந்த மதிப்பும் இல்லை.
Next person is the devil.
அடுத்த நபர் பிசாசு.
The devil knows more about your life than the people in your church.
உங்களுடைய சபையில் இருக்கக்கூடிய மக்களை காட்டிலும் பிசாசுக்கு அதிகமாக உங்கள் வாழ்க்கையை பற்றி தெரியும்.
Because he sees how you talk to your wife and husband at home.
ஏனென்றால் உங்கள் குடும்பத்திலே மனைவியோடு கூட கணவனோடு கூட எப்படி பேசுகிறீர்கள் என்பதை பார்க்கிறான்.
He sees how you keep your accounts and all the cheating you do in your money.
உங்களுடைய பண விஷயத்திலே ஏமாற்றுகிற காரியம், கணக்கு வழக்கு வைத்திருக்கிற காரியத்தெல்லாம் பார்க்கிறான்.
Which even your wife may not know.
மனைவிக்கு கூட தெரியாது.
So the devil knows a lot more about you than any human being.
ஆகவே எந்த ஒரு மனுஷனை காட்டிலும் அதிகமாக பிசாசுகளை நன்றாக அறிந்திருக்கிறான்.
So the devil's testimony about you is much more important than your church people's testimony about you.
ஆகவே உங்களை குறித்து சபை மக்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சாட்சியை காட்டிலும் பிசாசுகளை குறித்து கொடுக்கக்கூடிய சாட்சி அதிக முக்கியமானது.
Any day I would rather have the devil think I'm a righteous man than all the people in the church think I'm a righteous.
எந்த ஒரு நாளை எடுத்துக்கொண்டாலும் சபையில உள்ள மக்கள் நான் நீதிமானே என்பதை காட்டிலும் பிசாசே என்ன நீதிமான் என்று எண்ணினால் அது போதும் என்று சொல்வேன்.
But then even the devil does not know certain things in my life.
ஆனாலும் பிசாசுக்கு கூட என்னுடைய வாழ்க்கையின் சில பகுதிகள் தெரியாது.
He cannot read my thoughts.
அவனால் என்னுடைய எண்ணங்களை வாசிக்க முடியாது, அறிந்து கொள்ள முடியாது.
The devil doesn't know my thoughts. பிசாசுக்கு
என்னுடைய எண்ணங்கள் தெரியாது.
He cannot enter into my mind.
அவன் என்னுடைய எண்ணங்களுக்குள்ளாக புகுர முடியாது.
He can tempt me from outside.
வெளியிலிருந்து சில எண்ணங்களை அனுப்பி சோதிக்கலாம்.
But what I'm thinking now, he cannot know.
இப்போ நான் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்பது சாத்தானுக்கு தெரியாது.
If I pray aloud, he can hear my prayer.
சத்தமாக ஜெபித்தால் தான் இந்த ஜெபத்தை அவன் கேட்பான்.
If I pray in tongues, he cannot understand my prayer.
அந்நிய பாஷையில் நான் ஜெபித்தால் இந்த ஜெபம் அவனுக்கு புரியாது.
If I pray in my thoughts, he cannot understand my prayer.
எண்ணங்களிலே நான் ஜெபத்தை செய்தால் அவன் இந்த ஜெபத்தை அறிந்து கொள்ள முடியாது.
He doesn't even know what I'm praying.
நான் எதற்காக ஜெபிக்கிறேன் என்று கூட
அவனுக்கு தெரியாது. He doesn't know what I'm thinking.
நான் எதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று பிசாசுக்கு தெரியாது.
If I'm lusting after some woman in my mind, he cannot know that.
என்னுடைய சிந்தையிலே யாராவது ஒரு ஸ்திரியை பார்த்து இச்சித்துக் கொண்டிருந்தால் பிசாசுக்கு அது தெரியாது.
If I'm looking at some woman lusting, he can see that.
ஒரு ஸ்திரீ இச்சியோடு பார்த்து கொண்டிருந்தால் சாத்தான் அதை அறிந்து கொள்ள முடியாது.
If I'm looking at some dirty picture, the devil can see that.
நான் அசுத்தமான படத்தை நான் பார்த்து கொண்டிருந்தால் பிசாசு அதை அறிந்து கொள்வான்.
When I'm sitting alone, what I'm thinking about, the devil cannot know.
தனியாக உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது நான் என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கேன் என்பது பிசாசுக்கு தெரியாது.
Attitude towards people in my heart, that also the devil cannot know.
மக்கள் மீது என்னுடைய மனதிலே இருக்கக்கூடிய மனப்பான்மை கூட சாத்தானுக்கு தெரியாது.
Another thing the devil doesn't know is the motive with which I am doing something.
Naan sila kaaryangalai seigirane adanudaiya ulnokkathai kuda Satan arindhu kolla mudiyadhu.
So the devil knows all about my private life, but he knows nothing about my inner life.
Aagavenudaiya andaranga vaalkai kurithu Satanukku theriyadhu, aanudaiya thanippatta vaalkai kurithu Satan arindhirukkaran.
There are three areas of our life.
Aagavenudaiya vaalkaiyila moondru pagudhigal undu.
Our outer life,
veliyirangamana vaalkai,
our private life,
thanippatta vaalkai,
and our inner life.
உள்ளான வாழ்க்கை,
that is thoughts,
எண்ணங்கள்,
attitudes to people,
மக்கள் மீது இருக்கக்கூடிய மனப்பான்மை,
motives,
உள்நோக்கம்,
that only God knows.
அதை தேவன் மட்டுமே அறிந்திருக்கிறார்.
Even the angels don't know.
தூதர்களுக்கு கூட தெரியாது.
The angels can see my private life like the devil.
பிசாசை போல தூதர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்க முடியும்.
Other people in the world can only see my public life.
உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மக்களுடைய வெளியரங்கமான வாழ்க்கை மட்டுமே பார்க்க முடியும்.
When I try to prove to people that I am a righteous person.
ஆகவே நான் ஒரு நீதிமான் என்பதை மக்களுக்கு முன்பாக நான் நிரூபிக்க காண்பித்தால்,
I only have to be careful about my outer life.
என்னுடைய வெளியரங்கமான வாழ்க்கை குறித்து மட்டும் கவனம் கொண்டிருந்தால் போதும்.
If I want to impress the devil and the angels also,
naan pisasiyum thoodaraliyum munbaga neethimanaga kaatta vendumanal,
then I have to be careful how I speak at home, how I keep my accounts and things like that.
இப்பொழுது நான் வீட்ல எப்படி பேசுகிறேன், என்னுடைய கணக்கு வழக்குகளை எப்படி கையாளுகிறேன் என்பதை குறித்தும் நான் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்.
If I want to impress God,
தேவனை நான் அவர் முன்பாக நீதிமானாய் காட்ட வேண்டுமானால்,
these two are not enough.
இந்த இரண்டும் போதாது.
I have to be careful about my thoughts.
எண்ணங்களை குறித்து கவனமா இருக்க வேண்டும்.
My attitudes to people.
மக்கள் மீது இருக்கக்கூடிய மனப்பான்மை.
The motives with which I do good things.
நல்ல காரியங்களை செய்வதனுடைய உள்நோக்கம்.
And when people praise me,
ஜனங்கள் என்னை பார்த்து வெச்சிக்கொள்ளும் பொழுது,
whether I am happy about it inwardly or not, whether I give the glory to God or not, only God knows.
உள்ளே நான் சந்தோஷப்படுகிறேனா இல்லையா, அந்த மகிமையை தேவனுக்கு செலுத்துகிறேனா இல்லையா என்பதை தேவன் மட்டுமே அறிவார்.
Let me tell you, my belief is this, that there are very very few Christians who live before God alone.
தேவனுக்கு முன்பாக மட்டுமே வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள் மிக மிக சொற்பமானவர்களே இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை.
See, the God, you know, the devil can look at certain people and say, yeah, that guy is living a good private life also.
பிசாசு ஒரு சிலரை பார்த்து, சரி இந்த மனிதனும் தனிப்பட்ட விதத்திலே ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கிறான்னு சொல்ல முடியும்.
We may still not be righteous before God because the devil can't read our thoughts.
தேவன் நம்ம பிசாசு நம்முடைய எண்ணங்களை அறிய முடியாதபடினாலே இன்னமாய் தேவனுக்கு முன்பாக நாம் நீதிமான்களாய் மாறாமல் இருக்கலாம்.
The wonderful thing about really being filled with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவதனுடைய உண்மையான அற்புதமான காரியம் என்ன?
He convicts us of sin in the inner life.
உள்ளான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர்.
Wrong thoughts,
தவறான எண்ணங்கள்,
selfish thoughts,
சுயநலமான எண்ணங்கள்,
proud thoughts,
பெருமையான எண்ணங்கள்,
bad thoughts towards other people,
மற்றவர்கள் மீது இருக்கக்கூடிய மோசமான எண்ணங்கள்,
and wrong motives with which I am doing good things,
நன்மையான காரியங்களை செய்கிறேன் ஆனால் அதற்குரிய உள்நோக்கம் தீமையா இருக்கிறது.
The Holy Spirit doesn't say, oh, what a wretched man you are.
பரிசுத்தாவின் உன்னை பார்த்து நீ எவ்வளவு நிர்பந்தமான மனுஷன் என்று சொல்ல போவதில்லை.
He doesn't speak like that.
அவர் அப்படி பேசுவதில்லை.
You know how the Holy Spirit speaks?
பரிசுத்தாவின் எப்படி பேசுவார் தெரியுமா?
If you hear a voice saying, you're good for nothing, you're useless.
நீ பிரயோஜனமில்லாதவன், ஒன்றுக்கும் லாயக்கு இல்லாதவன் என்று சொன்னால்,
that is definitely the devil.
அது கண்டிப்பாக பிசாசு தான் அப்படி பேசுவார்.
Bad fathers speak like that to their children.
கெட்ட தகப்பன்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை பார்த்து அப்படி பேசுவார்கள்.
You know how the Holy Spirit speaks?
ஆவியானவர் எப்படி பேசுவார்?
Listen.
கவனிங்க.
This is how the Holy Spirit will speak.
பரிசுத்த ஆவியானவர் எப்படி பேசுவார் என்று கவனியுங்கள்.
My son,
என் மகனே,
my daughter,
என் மகளே,
that was not a good thing that you did.
நீ செய்தாய் அது நல்ல காரியம் அல்ல.
That was not a good thought that you have towards that person.
இந்த நபர் மீது உனக்கு இருக்கக்கூடிய எண்ணமானது நல்ல எண்ணம் அல்ல.
I want to cleanse you.
நான் உன்னை சுத்திகரிக்க விரும்புகிறேன்.
I want to change you.
நான் உன்னை மாற்ற விரும்புகிறேன்.
I want to make you like Jesus inside.
உள்ளே நான் உன்னை இயேசு போல மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறேன்.
I want to help you get rid of that way of thinking.
இந்த விதமாய் எண்ணுவதை நீ விட்டுவிட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
See, because you have this attitude to that brother, so many years you cannot have any fellowship with him.
இந்த சகோதரர் மீது உனக்கு இருக்கக்கூடிய இந்த தவறான மனப்பான்மையினாலே எத்தனையோ ஆண்டுகளாக அவரோடு கூட ஐக்கியப்பட முடியாமல் இருக்கிறாய்.
But you are quite comfortable with that even though you have no fellowship with another brother.
இன்னொரு சகோதரனோடு கூட உனக்கு ஐக்கியம் இல்லாதபடினாலும் நீ மிகவும் வசதியாக இருக்கிறாய், சுகசாய இருக்கிறாய்.
But the Holy Spirit says that's not the way you should behave when you are in the body of Christ.
நீ கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கும்போது இப்படி நடந்து கொள்ள கூடாது மகனே என்று ஆவியானவர் சொல்கிறார்.
I want to change you, my son.
என் மகனே, உன்னை நான் மாற்ற விரும்புகிறேன்.
I want to change you, my daughter.
என் மகளே, உன்னை மாற்ற விரும்புகிறேன்.
Will you let me do it?
நான் அதை செய்ய முடியாது, அனுமதிப்பாயா?
I can't do it unless you permit me.
நீ என்னை அனுமதிக்காத பட்சத்தில் நான் செய்ய முடியாது.
I'm not like Satan who will take over your life even if you don't want it.
உனக்கு நீ விரும்பாவிட்டாலும் உன்னுடைய வாழ்க்கையை முற்றமாய் கட்டுப்பாடு எடுத்துக்கொள்ளக்கூடிய சாத்தானை போல நான் அல்ல.
Permit me, I will control your whole life.
நீ என்னை அனுமதித்தால் உன்னுடைய முழு வாழ்க்கையும் நான் கட்டுப்படுத்துவேன்.
And little by little you'll become more and more Christ like every year.
கொஞ்சம் கொஞ்சமாக வருஷம் கடந்து செல்ல செல்ல நீ இயேசுவை போல மாறிக்கொண்டே இருப்பாய்.
People around you will see the radiance of Christ in your life.
உன்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய மக்கள் கிறிஸ்துவின் வாழ்க்கையிலிருந்து பிரதிபலிப்பதை பார்க்க முடியும்.
Your speech will begin to change.
உன்னுடைய பேச்சு மாற ஆரம்பிக்கும்.
Your firmness will not be the firmness of Adam, but the firmness of Christ.
ஆதாமுடைய உறுதியை போல இருக்காது, கிறிஸ்துவின் உறுதியை போல உறுதி மாறும்.
You know, I have seen preachers who try to be firm, say I am like a prophet, I'm going to speak against sin.
Naan thirkkudarsiyai pola irukiren, naan paavathukku virodhamaga prasangippen endru solli sila prasangal prasangithirukkiradhai paarthirukiren.
But I can make out that is the hardness of Adam.
அது ஆதாமுடைய கடின தன்மை என்பதைனாலே அடையாளம் கண்டுகொள்ள முடியும்.
It's not the firmness of Christ.
அது கிறிஸ்துவின் உறுதி அல்ல.
It's not the spirit of Christ that speaks there.
அங்கே பேசப்படுவது கிறிஸ்துவின் ஆவியினாலே அல்ல.
Jesus Christ was very firm.
இயேசு கிறிஸ்து உறுதியானவராய் இருந்தார்.
He spoke more strongly against sin than anybody else.
யாரை காட்டிலும் அதிகமாக பாவத்தை குறித்து வலிமையாக பிரசங்கித்தார்.
It's very easy to imitate that.
அதை அப்படியே காப்பி அடிப்பது மிகவும் எளிது.
But it's like a painted fire.
அது ஒரு வர்ணம் பூசப்பட்ட ஒரு அக்னியை போல இருக்கு.
From a distance it looks like it's a real fire there.
தூரம் இருந்து பார்க்கும்போது அந்த வர்ணம் தீட்டப்பட்ட அந்த படமானது நெருப்பை போலவே காட்சி அளிக்கும்.
When you come near you realize it's only painted.
கிட்டே வர வரதான் தெரியும் அது வெறும் வர்ணம் பூசப்பட்ட அக்னி.
No light.
அதுல வெளிச்சம் வரவில்லை.
No warmth.
அதுல சூடு வரவில்லை.
It's painted.
அது வர்ணம் பூசப்பட்ட அக்னி.
A lot of people I've heard like that.
அநேகர் பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன்.
Speak as if they are very firm prophets.
மிருகம் உறுதியாக தீர்க்கதரிசிகளை போல பேசுவார்கள்.
It's a painted fire.
அது வர்ணம் பூசப்பட்டதன அக்னி.
The Holy Spirit produces the real thing.
பரிசுத்த ஆவியானவர் உண்மையான ஒன்றை யதார்த்தமான ஒன்றை உண்டாக்குவார்.
That is why we must never imitate another person.
ஆகவே தான் நாம் யாரை பார்த்தும் காப்பி அடிக்க கூடாது.
From the earliest time onwards I have told people never please never try to imitate my preaching.
ஆரம்ப காலம் முதல் நான் மக்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒரு காலம் நீங்கள் நான் பிரசங்கிப்பது போல பிரசங்கிக்க வேண்டும் என்று காப்பி அடிக்க வேண்டாம்.
You must speak the way God made you.
தேவன் உங்களை எப்படி இருக்க தீர்மானித்து இருக்கிறார் அதுபோல பிரசங்கிங்கள்.
When we are little children spiritually we imitate people, that's normal.
நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குழந்தைகளை போல இருக்கும் பொழுது மற்றவர்களை போல காப்பி அடிக்க ஆரம்பிக்கிறோம்.
But that is as funny as a 6-year-old wearing his father's shirt and pant.
அது எப்படி இருக்குன்னு சொன்னா 6 வயது பையன் அப்பாவுடைய சட்டையும் பேண்டையும் பூட்டையும் மாட்டிக்கொள்வான்.
Supposing a 6-year-old boy puts on his father's shirt and pant.
ஒரு பையன் அப்பாவுடைய சட்டையும் பேண்டையும் போட்டுக்கொள்கிறான்.
He'll always be tripping and falling all the time.
அது போ நடந்தா வலிக்கி வலிக்கி இடறி விழுந்து கொண்டே இருப்பான்.
So I have seen sometimes some young brothers trying to imitate some older brother.
ஆகவே சில வாலிபர்கள் சில வயது சென்ற தேவபக்தர்களை போல பிரசங்கிப்பதை நான் பார்த்திருக்கிறேன்.
You can't do it.
அவர்கள் செய்ய முடியாது.
Just be yourself.
நீங்கள் நீங்களாகவே இருங்கள்.
Grow naturally.
இயற்கையாக வளருங்கள்.
And let God make you what you are. Don't imitate somebody else.
நீங்கள் எப்படி இருக்கலாம் அப்படியே தேவனுடைய வளர்க்கட்டும். நீங்கள் மற்றவர்களை போல மாற வேண்டும் என்று நீங்கள் காப்பிடிங்க.
The life of Jesus will produce in you exactly what God wants you to be.
நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமோ அதே போல இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள்ளாக இருந்து உங்களை மாற்றும்.
If I had imitated other people I would not be preaching what I preach.
நான் மற்றவளை பார்த்து காப்பிடித்துக் கொண்டிருந்திருப்பேன் ஆனால் இப்பொழுது நான் பிரசங்கிப்பது போல பிரசங்கித்திருந்திருக்க முடியாது.
I said Lord I want to be what you want me to be. I don't want to be like anybody else.
நான் எப்படி இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அப்படியே நான் இருக்கட்டும் ஆண்டவரே. மற்றவளை போல நான் இருக்க வேண்டாம்.
I want to encourage all of you.
எல்லாரையும் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன்.
Let the Holy Spirit make you what he wants you to be.
நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோ அப்படியே பரிசுத்தாவே உங்களை மாற்றட்டும்.
And in your home.
குடும்பத்திலே.
The nature of Christ will come forth little by little.
கிறிஸ்துவின் சுபாவமானது கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே
வளரும். Turn back to Hebrews 8 where we were looking at that verse.
நாம் பார்த்த அந்த வசனத்துக்கு மீண்டும் வருவோம். எபிரேயர் 8 ஆம் அதிகாரம்.
You remember we saw that verse, the first covenant verse 7 was faulty. That's why you needed a second covenant.
முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதா இல்லாதிருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேவையில்லை.
Once God had shown man you can never improve yourself and get my life.
ஆகவே ஒரு காலம் உங்களையே நீங்கள் மேம்படுத்தி இயேசுவின் ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது என்று ஆண்டவர் காண்பித்து
விட்டார். Then you realize I'm willing to die.
அப்பொழுது நான் இப்பொழுது மரிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கேன் என்று
சொல்கிறீர்கள். Life will come in me.
எனக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் வர வேண்டும்.
And he says this is the covenant I will make verse 10.
பத்தாம் வசனத்திலே அவர் சொல்கிறார் நான் இவர்களோடு கூட பண்ணக்கூடிய உடன்படிக்கை இதுதான்.
I will put my law into their mind and I will write them in their heart.
என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே எழுதுவேன் என்னுடைய அவள் இருதயத்திலே அவளை எழுதுவேன் என்று சொல்கிறார், இந்த பிரமாணங்களை மனதில் வைப்பேன் என்று சொல்கிறார்.
So what is the difference between that and the old covenant?
இதற்கும் பழைய உடன்படிக்கைக்கும் என்ன வித்தியாசம்?
One big difference.
ஒரு பெரிய வித்தியாசம்.
Like I said earlier.
ஏற்கனவே நான் சொன்னது போல.
The old covenant was written on two tablets of stone on the outside.
பழைய உடன்படிக்கையானது இரண்டு கற்பலகைகளிலே வெளியாக வெளியரங்கமாக எழுதப்பட்டது.
It brought external obedience to God.
வெளியரங்கமான ஒரு கீழ்ப்படுதலை, தேவனுக்குள்ளேயே கீழ்ப்படுதலை கொண்டு வந்தது.
But in the new covenant,
புது உடன்படிக்கையிலே,
it is written on two tablets inside.
உள்ளே இருக்கக்கூடிய இரண்டு பலகைகளில் எழுதப்படுகிறது.
One is the mind,
ஒன்று மனது,
and the other is the heart.
இன்னொன்று இருதயம்.
God says just like I wrote those tablets for Moses.
மோசேக்கு நான் அந்த கற்பலகைகளில் எழுதினது போலவே,
on two rocks,
அந்த இரண்டு பாறைகளில் எழுதினது போல,
now I will write it in your law and your mind by my spirit.
இப்பொழுது என்னுடைய ஆவியிலே, உன்னுடைய மனதிலேயும், உன்னுடைய இருதயத்திலேயும் எழுதுகிறேன் என்று சொல்கிறார்.
This is the new covenant.
இதுதான் புது உடன்படிக்கை.
What does it mean for God to write his law in my mind?
அவருடைய பிரமாணத்தை என்னுடைய மனதிலே எழுதுகிறேன் என்று ஆண்டவர் சொன்னால் அதனுடைய பொருள் என்ன?
To write God's law in my mind means he will give me a great passion to do his will alone.
அவருடைய சித்தத்தை மட்டுமே செய்வதற்கு ஒரு பெரிய விருப்பத்தையும் வாஞ்சையும் கொடுக்கிறார் என்பதுதான் மனதில் எழுதுவது.
He will show me his will and give me a great desire to do it.
அவருடைய விருப்பத்தை எனக்கு காண்பித்து அதை செய்வதற்கு வேண்டிய, அவருடைய சித்தத்தை காண்பித்து செய்ய வேண்டிய விருப்பத்தை தருவார்.
What does it mean that he will write me it in my heart?
என்னுடைய இருதயத்தில் எழுதுவார் என்றால் என்ன அர்த்தம்?
He write it in my heart means he will not only give me the desire, he will then give me the ability and the power to do it.
எனக்கு விருப்பத்தை மட்டும் அவர் கொடுப்பதில்லை, அதை செய்வதற்குரிய திறமையும் பலத்தையும் அவர் கொடுக்கிறார் என்பதுதான் இருதயத்தில் எழுதுவது.
See, in our unconverted days we had no desire to do what was right and we had no power to do it either.
நச்சிக்கப்படாத நாட்களிலே நாம் நன்மையை செய்வதற்கு விருப்பமும் இல்லை, அதை செய்வதற்கு வல்லமையும் இல்லை.
Now God says I'll give you both.
ஆனால் இப்பொழுது தேவன் சொல்கிறார், இரண்டையும் தருகிறேன்.
I'll first write it in your mind.
முதலாவது உன்னுடைய மனதில் நான் எழுதுகிறேன்.
And give you a tremendous desire to please me in everything.
என்னையே பிரியப்படுத்தும்படியாக, எல்லாவற்றிலும் பிரியப்படுத்தும்படியாக ஒரு பெரிய வாஞ்சை உனக்குள்ளாக வைப்பேன்.
Then I will write it in your heart. I'll give you the power to please me.
அதற்கு பிறகு உன் இருதயத்தில் எழுதுவேன், என்னை பிரியப்படுத்தும்படியாக நீ வாழ்வதற்குரிய வல்லமையை தருவேன்.
If you have experienced that, that is the new covenant.
இதை நீங்கள் அனுபவித்திருந்தீர்கள் என்று சொன்னால் அதுதான் புது உடன்படிக்கை.
That is the life in the Holy Spirit.
இதுதான் பரிசுத்த ஆவியானுடைய வாழ்வு.
Where he constantly tells you in your mind, this is what God wants you to do.
இதை தான் நீ செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று சதா உன் மனதில் சொல்லிக் கொண்டே இருப்பார்.
Gives you a desire to do it.
அதை செய்வதற்குரிய விருப்பத்தை தருகிறார்.
This is the way God wants you to behave in your home.
இப்படி தான் நீ குடும்பத்திலே வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
These are the values you must give to your children from childhood.
சிறு பிராயம் முதலே உன் பிள்ளைகளுக்கு இவ்வித மதிப்பீடுகளை தான் நீ கொடுக்க வேண்டும்.
Gives you a desire to do it.
அதை செய்வதற்குரிய விருப்பத்தை கொடுக்கிறார்.
And gives you the ability to bring up your children that way.
இந்த வழியிலே பிள்ளைகளை வளர்ப்பதற்குரிய திறமையை, பலனையும் அவர் கொடுக்கிறார்.
It's not easy to bring up godly children in this generation.
இந்த சந்ததியிலே தேவபக்தியுள்ள பிள்ளைகளை வளர்ப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல.
If you try, it'll be like those fishermen, those disciples trying to fish.
அப்படி நீங்கள் முயற்சி செய்வீர்கள் என்று சொன்னால் அந்த சீஷர்கள் மீன் பிடிக்க போனார்கள் அது போலதான்.
You won't be able to do it.
உங்களால செய்ய முடியாது.
You need the power of the Holy Spirit.
உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை தேவை.
See Philippians 2.
பிலிப்பியர் 2 ஆம் அதிகாரம்.
These two things are brought together here in verse 13.
பிலிப்பியர் 2 ஆம் அதிகாரம் 13 ஆம் வசனத்தில் இந்த இரண்டு காரியம் ஒன்றாக ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது.
The same thing, writing God's law in the mind and the heart.
எப்படி ஆண்டவர் மனதிலேயும் இருதயத்திலேயும் எழுதுவீர் என்று சொன்னார், அந்த இரண்டு காரியமும் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது.
God works inside you.
தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் விருப்பத்தையும் உங்களிலே உண்டாக்குகிறவராக இருக்கிறார்.
In the Old Testament he works outside us.
பழைய ஏற்பாட்டிலே, பழைய உடன்படிக்கையிலே அவர் வெளியே கிரியை செய்தார்.
He works inside you.
இப்போ உங்களில் உள்ளே உண்டாக்குகிறார்.
Whenever he it says working inside is always referring to the Holy Spirit.
எப்பொழுதெல்லாம் உள்ளே உண்டாக்குறார் என்று சொன்னால் அது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது.
What does he work inside you?
உங்களுக்குள்ளாக எதை உண்டாக்குகிறார்?
First of all, to desire to please him.
முதலாவது அவரை பிரியப்படுத்த முடியான விருப்பம்.
And then gives you the ability to work to please him.
பிறகு அவரை பிரியப்படுத்தும்படியா உள்ள செய்யக்கூடிய வல்லமையை தருகிறார்.
That is the same thing as writing God's law in the mind and the heart.
தேவனுடைய பிரமாணத்தை மனதிலேயும் இருதயத்திலேயும் எழுதுவர் என்று சொல்கிறார். அதே காரியம் தான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது.
You know, all these things are in the scriptures. How is it you did not notice it till now?
இவையெல்லாம் வேதத்திலே காணப்பட இருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இவ்வளவு நாட்களாக அதை பார்க்க முடியவில்லை?
Because you never had a passionate desire to please God.
அவரை பிரியப்படுத்தும்படியான ஒரு அபிலாஷையும் ஒரு விருப்பமும் ஏற்படவில்லை.
Praise the Lord that that desire has come inside some of you now.
உங்களிலே ஒரு சிலருக்கு இந்த விருப்பமும் வாஞ்சையும் வந்திருக்கிறது. ஆகவே தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
There is a saying in English called strike when the iron is hot.
காற்றுள்ள போதே துற்றிக்கொள் என்று தமிழுக்கு இணையான ஒரு ஆங்கில பழமொழி இருக்கிறது. இரும்பு சூடாக இருக்கும் போதே அடிக்க வேண்டும்.
That is like these blacksmiths when they have to shape some piece of iron.
ஒரு இரும்பை ஒரு 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 உருண்டையாக அடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை சூடுபடுத்தி அடிப்பார்கள்.
You if you wait till it gets cold, you can't shape it after that.
சூடு தணிந்து போய் நீங்கள் அடித்தால் அது உருவம் மாறாது.
When it's really at the melting point, you hit it, you can put it into any shape.
அது சூடாக சூடாக அது அப்படியே சிவப்பாக மாறி உருகக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது அடித்தால் அது அப்படியே வளைந்து விடும்.
In a time like conference when the Holy Spirit is speaking powerfully, the iron is hot.
பரிசுத்த ஆவியானவர் இது போல கான்ஃபரன்ஸ் கூட்டங்களில் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அங்கே இரும்பானது சூடாக இருக்கிறது.
Let the Holy Spirit strike and make you take some decisions here.
அப்பொழுது பரிசுத்தாவின் அடித்து நீங்கள் ஒரு சில தீர்மானம் எடுக்கும்படியாக உதவி செய்வாராக.
Say, Lord, change my shape. ஆண்டவரே
என்னுடைய உருவை மாற்றும்.
I want to be like Jesus.
நான் இயேசுவை போல மாற வேண்டும்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father,
பரலோக பிதாவே,
take the word beyond our understanding into the depth of our spirit.
ஆண்டவரே, எங்களுடைய புரிந்து கொள்ளுதலுக்கு அப்பாற்பட்டதான நம்முடைய வார்த்தைகளை கர்த்தாவே எங்களுடைய ஆவியின் ஆழத்திற்கு எடுத்துச் சொல்லுவீராக.
That we shall enter into the new covenant in our homes.
ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களிலே நாங்கள் புதிய உடன்படிக்கைக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும்.
Build godly families.
தேவபக்தியுள்ள குடும்பங்களை கட்ட வேண்டும்.
And thus build a godly church.
அப்படியே கர்த்தாவே, நாங்கள் தேவபக்தியுள்ள சபையை கட்ட முடியும்.
எங்களுக்கு கிருபை. In Jesus' name.
இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.